بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على حبيب رب العالمين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، ما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال تعالى: قل لله الشفاعة جميعا، وقال: يومئذ لا تنفع الشفاعة إلا من أذن له الرحمن ورضي له قولا. அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இதுவரை தொடர்ந்து இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற தலைப்பின் கீழ் ஈமானை பற்றியும் ஷிர்க்குடைய வகைகளை பற்றியும் நாம் பேசி வந்தோம், கேட்டு வந்தோம். அதனுடைய தொடரில் இன்று ஷிர்க்கினுடைய 7வது வகையை பற்றி பேச இருக்கின்றோம். இந்த 7வது வகைக்கு ஷிர்க்கு ஷஃபாஅ என்று சொல்வார்கள். அதாவது, சிபாரிசில் அல்லாஹுவிற்கு இணை கற்பித்தல் என்று சொல்லப்படும். ஷஃபாஅ யஷ்ஃபாஉ ஷஃபாஅதன் என்று சொன்னால், அரபியிலே கூட்டாகுதல், ஒருவருக்கு ஒருவர் துணை போகுதல் என்று சொல்லப்படும். இப்போ சிபாரிசு செய்வதில் சிபாரிசு செய்பவரும் சிபாரிசு செய்யப்படுபவரும் ஒருவருக்கொருவர் நன்மையிலோ அல்லது தீமையிலோ ஒருங்கிணைவதால், ஒன்று சேருவதால் இந்த ஷஃபாஅ என்ற வார்த்தையை சிபாரிசுடைய அர்த்தத்தில் அரபியிலே புழங்குகிறார்கள். நம்முடைய வழமையிலும் இருக்கின்றது. நம்முடைய ஏதாவது ஒரு காரியம் நிறைவேற வேண்டுமென்றால், நாம் அந்த காரியத்தை இலகுவாக முடிப்பதற்காக ஒரு துணையை தேடுகின்றோம், ஒரு அறிமுகமானவரை தேடுகின்றோம். நமக்கு அறிமுகம் இல்லாத ஒருவரிடம் ஒரு காரியம் நிறைவேற வேண்டுமென்றால், அந்த காரியத்தை இலகுவாக முடிப்பதற்காக நாம் யாரிடம் சென்று அந்த தேவையை நிறைவேற்ற வேண்டுமோ, அவருக்கு அறிமுகமானவர்கள் யாராவது இருக்கின்றார்களா, அவர்களை அழைத்து சென்றால் நமக்கு அந்த காரியம் நல்ல முறையில் இலகுவாக முடியலாமே என்று துணை தேடுவது உண்டு. மார்க்கத்தை பொறுத்தவரை இந்த சிபாரிசை ஷஃபாஅத்தை இரண்டு விதமாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று, ஷஃபாஅ துன்யவியா, உலகம் சார்ந்த உலகார்ந்த விஷயங்களில் சிபாரிசு செய்தல், சிபாரிசு தேடுதல். அதாவது, தனக்கு ஏற்பட்ட ஒரு அநீதியை, தனக்கு நேர்ந்த ஒரு அநீதியை நீக்குவதற்காக ஒரு சிபாரிசை தேடுதல், அல்லது தனது உரிமையை, தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற உரிமையை அடைவதற்காக சிபாரிசை தேடுதல். நன்றாக கவனிக்க வேண்டும். ஒன்று, தனக்கு நேர்ந்த ஒரு அநீதியை, உண்மையில் நாம் குற்றம் செய்யவில்லை, தவறு செய்யவில்லை, நாம் நேர்மையில்தான் இருக்கின்றோம், அப்படி இருக்க நமக்கு மேலிருந்து அந்த ஒரு பழி நம் மீது சுமத்தப்படுகிறது. குற்றமற்ற ஒருவரின் மீது ஒரு பழி சுமத்தப்பட்டு அதற்கு அநீதியாக தண்டனை வழங்கப்பட இருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த அநீதியை தற்காத்துக் கொள்வதற்காக சிபாரிசை தேடுதல். அப்ப அது சம்பந்தப்பட்ட நபரிடம் நாம் ஒருவரை அணுகி, இவர் இதிலே பரிந்துரை செய்தால் அவர்கள் மீண்டும் உண்மையை தீர தேடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, இவர்களது பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் மீண்டும் விசாரணை செய்வார்கள் என்று இருக்கும் பொழுது, இப்பொழுது நாம் ஒருவருடைய சிபாரிசை நாடுவது. இதே போல் இன்னொரு வகை இருக்கிறது. உண்மையில் அந்த உரிமை நமக்கு கிடைக்க வேண்டும், நாம் அதற்கு தகுதியானவர்கள், அந்த தகுதிக்கு ஏற்ப அந்த உரிமை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கும்போது அப்போது சிபாரிசை தேடுவது. இந்த வகையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது ஹதீஸிலே, சஹீஹுல் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ் சொல்லுகின்றார்கள், இஷ்ஃபஉ துஜரு, நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், அந்த சிபாரிசுக்காக உங்களுக்கு நன்மை வழங்கப்படும். அல்லாஹ் அக்பர். நம்மால், நம்முடைய பேச்சால், நம்முடைய பரிந்துரையால் ஒருவருக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதி தடுக்கப்படும் என்றால், அல்லது நம்முடைய பேச்சால் ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்கும் என்றால், அதற்காக நம்மால் முடிந்த அளவு முயற்சி செய்வதை இங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபா என்று சொல்கிறார்கள். இஷ்ஃபஉ, நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், துஜரு, அதற்காக அல்லாஹ் உங்களுக்கு கூலி வழங்குவான், நீங்கள் கூலி கொடுக்கப்படுவீர்கள், உங்களுக்கு நன்மை அதற்கு வழங்கப்படும் என்று சொல்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களில் சிபாரிசு கேட்பதும் சிபாரிசு செய்வதும் ஆகுமானது. சிபாரிசு கேட்பதும் சிபாரிசு செய்வதும் ஆகுமானது, மேலும் நன்மையான காரியங்களிலும் உள்ளவையாகும். ஆனால் இதே இடத்திலே ஒன்றை கவனிக்க வேண்டும், அதாவது உண்மையில் தான் குற்றவாளியாக இருக்க, உண்மையில் தான் குற்றவாளியாக இருக்க, அந்த குற்றத்திற்கு தனக்கு தண்டனை கிடைக்கும் போது அந்த தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக சிபாரிசை நாடுவதை அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடுமையாக கண்டிக்கின்றார்கள். அவ்வாறே ஒரு உரிமை அல்லது ஒரு பதவி அல்லது ஒரு பொருள் அதற்கு தான் தகுதி இல்லாமல் இருக்கும்போது ஒரு பொருள், ஒரு உரிமை அல்லது ஒரு பதவி அல்லது ஒரு வேலை அதற்கு தான் தகுதி இல்லாமல் இருக்கும் பொழுது தனது தகுதியின்மையை மறைத்துவிட்டு சிபாரிசை தேடி அந்த பொறுப்பை, அந்த பதவியை, அந்த வேலையை, அந்த பொருளை அடைவதும் மார்க்க அடிப்படையில் மிகப்பெரிய குற்றமாகும், மோசடியாகும். முதலாவதற்கு உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. ஃபாத்திமா பின்த் கைஸ் என்ற நல்ல வளமிக்க குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் திருடி விடுகிறார். அப்போது அவரது கை வெட்டப்பட வேண்டும், இஸ்லாமிய சட்டப்படி அல்லாஹுவின் கட்டளையின்படி திருடியவருடைய கை வெட்டப்பட வேண்டும். ஆனால் மக்கள் எல்லாம், இவ்வளவு பெரிய வசதியான குடும்பத்தில் பிறந்தவள், ஏதோ தவறை செய்துவிட்டால் அவளிடம் வேறு ஏதாவது அதற்கு ஈட்டுத்தொகை வாங்கி கொண்டு மன்னித்து விடலாமே என்று பேசுகிறார்கள். ஆனால் திருடு விஷயத்திலே அல்லாஹுடைய இந்த மார்க்கத்திலே இந்த ஈட்டுத்தொகை வாங்குவதற்கோ அல்லது மறுபேச்சு பேசுவதற்கோ அனுமதி இல்லை. தவறான முறையில் கொலை நடந்து விட்டால் அதற்கு வேண்டுமானால் ஈட்டுத்தொகையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இப்ப இந்த நேரத்திலே மக்கள் இதை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கு நன்றாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், உண்மையில் குற்றத்திற்குரிய தண்டனை அங்கு கொடுக்கப்பட போகிறது, அந்த தண்டனையிலிருந்து காப்பாற்றுவதற்கு என்ன செய்யலாம் என்பதாக யோசிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அன்பு சகோதரர்களே, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நமது உள்ளத்தின் ஆழத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய அன்பும் அல்லது நம்முடைய வெறுப்பு இவை அல்லாஹுவிற்காக மட்டுமே இருக்க வேண்டும். மற்ற இரண்டாவது ஒன்றுக்காக இருந்தால் ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம், அது இணை வைக்கும் செயலிலே வந்துவிடும். ரொம்ப அதிகமான மக்களுக்கு இது தெரிவதில்லை. இணை வைத்தல் என்று சொன்னால் சிலை வணக்க வழிபாடுகளையோ அல்லது கபர் வழிபாடுகளையோ தான் மக்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இணை வைக்கும் செயல் அல்ல. இணை வைக்கும் செயல் என்பது இவற்றில் மட்டுமல்ல. நீங்கள் அல்லாஹுவை தவிர்த்து மற்றொன்றை அல்லாஹுவை நேசிப்பது போன்று நேசித்தால், அல்லாஹுவை தவிர்த்து மற்றொருவரை மற்றொன்றை அல்லாஹுவை பயப்படுவது போன்று பயப்பட்டால், அதுவும் இணை வைக்கும் காரியமாகும். சிலை வணங்குவது எப்படி ஷிர்கோ, இணை வைக்கும் செயலோ? ஒரு சிலையை வணங்குவதோ அல்லது ஒரு சமாதிக்கு சுஜூது செய்வது எப்படி சிலை வணங்கும் காரியமோ, அப்படித்தான் அல்லாஹ் அல்லாதவரை அல்லாஹுவை போன்று நேசிப்பது, அல்லாஹ் அல்லாதவரை அல்லாஹுவை பயப்படுவது போன்று பயப்படுவது. அப்ப அல்லாஹுவிற்காக அன்பு இருக்கும் என்று சொன்னால், அல்லாஹுடைய கட்டளை நமக்கு முன்னிருக்கும். எதை செய்தாலும் அல்லாஹுவிற்காக செய்வோம். இஸ்லாமியரை பொறுத்தவரை உறவு இரண்டாவதுதான். நமக்கு முதல் உறவு அல்லாஹுடைய மார்க்கம். அல்லாஹுடைய மார்க்கம் தான் நம்முடைய முதல் உறவு. நம்முடைய உறவுகளை இணைக்கக்கூடியது, நம்முடைய இரத்தங்களை ஒன்று சேர்க்கக்கூடியது நமக்கு இஸ்லாமிய மார்க்கம்தான். இந்த அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் முரண்படக்கூடியவர் யாராக இருந்தாலும் சரி, அவர் தந்தையாயினும் சரி, தாயாயினும் சரி, சகோதரனாயினும் சரி, உற்ற நண்பனாயினும் சரி, அவர்களிடத்தில் நட்பு பாராட்டுவது நம்முடைய ஈமானுக்கு நாம் கேடு விளைவிப்பதாகும். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், ولو كانوا آباءهم أو إخوانهم أو عشيرتهم أولئك كتب في قلوبهم الإيمان. நீங்கள் அல்லாஹுவை மறுமை நாளை நம்பியவர்களாக இருந்தால், நீங்கள் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பியவர்களாக இருந்தால், அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட பயங்கரமான நிபந்தனையை அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் சகோதரர்களே. சாதாரண வார்த்தை அல்ல. நீங்கள் அல்லாஹுவை நம்புகிறீர்கள், மறுமையை நம்புகிறீர்கள் என்ற உங்களுடைய சொல், ஈமானை பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வாதம் உண்மை என்றால், மன் ஹாத் அல்லாஹ வ ரசூலஹு, ஹாத் என்று சொன்னால் முரண்பட்டு நிற்பது, முரண்பட்டு நிற்பது, செய்யாமல் விடுவது வேறு விஷயம். ஒருவர் ஒரு சுன்னத்தை, மார்க்க கட்டளைகளில் ஒன்றை அவரால் நிறைவேற்ற முடியவில்லை, தற்காலிகமாக ஏதோ ஒரு காரணத்தால் விடுகிறார் என்று சொன்னால் அது வேறு விஷயம். முரண்படுவது, அல்லாஹ் சொல்லுகிறான் இது எனக்கு பிடிக்கவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு சுன்னத்தை, இது எனக்கு பிடிக்கவில்லை என்று முரண்பட்டு நிற்பது, அல்லாஹுடைய கட்டளைக்கும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கும் முரண்பட்டு நிற்பது, எதிர்த்து நிற்பது. இன்று எத்தனையோ மக்களை நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹு அக்பர் கபீரா, இவர்கள் யாரு தெரியுமா? இவர்கள் அல்லாஹுடன் முரண்படக்கூடியவர்கள், அவனது தூதருடன் முரண்படக்கூடியவர்கள். எத்தனை இஸ்லாமிய நிறுவனங்களில், முஸ்லீம் நிறுவனங்களிலே, முஸ்லீம்கள் உரிமையாளர்களாக இருக்கும் நிறுவனங்களிலே இந்த காட்சியை அன்றாடம் நாம் கேள்விப்படுகின்றோம் சகோதரர்களே. மனதிற்கு மிகப்பெரிய வேதனை தரும் விஷயம். ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வுடைய கட்டளையை தன்னளவில் செயல்படுத்தாமல் இருப்பது ஒரு விஷயம், அந்த கட்டளையை நிறைவேற்றக்கூடியவரை எதிர்ப்பது, அதற்காக அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது. அல்லாஹு அக்பர், இவர்கள்தான் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முரண்பட்டு நிற்பவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி முரண்படுபவர்கள், இப்படி முரண்படுபவர்கள் உங்களுடைய பெற்றோர்களாயினும், உங்களுடைய சகோதரர்களாயினும், உங்களுடைய மனைவிகளாயினும், உங்களுடைய நெருக்கமான உறவினர்களாயினும், அவர்களுடன் நீங்கள் அன்பு பாராட்டாதீர்கள், அவர்களுடன் நீங்கள் அன்பு வைக்காதீர்கள். இப்படிப்பட்ட நிலையை நீங்கள் அடைந்தால்தான் நீங்கள் மூமின்கள். இத்தகைய மூமின்களுடைய உள்ளத்தில் தான் அல்லாஹ் ஈமானை எழுதுகிறான், இவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்கின்றான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப இந்த அடிப்படையில் தான் இந்த சம்பவத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோபத்தை நாம் பார்க்கிறோம். ஃபாத்திமா பின்த் கைஸ், அவர்களை தண்டனையிலிருந்து பாதுகாப்பதற்காக சிலர் முயற்சி செய்கிறார்கள், ஒரு நல்ல எண்ணத்தில் தான். ஆனால் இதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இஸ்லாமிய பார்வையிலே ஒரு தவறை நல்ல எண்ணத்தை கொண்டு நன்மையாக மாற்ற முடியாது. ஒன்று குற்றம் என்று முடிவு செய்யப்பட்டால் குற்றம் தான். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒன்றை குற்றம், தவறு, பாவம் என்று முடிவு செய்துவிட்டால் அதை உங்களுடைய என்னுடைய நல்லெண்ணம் நன்மையாக மாற்ற முடியாது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் யார் இது விஷயமாக சிபாரிசு செய்யலாம் என்பதாக கலந்து பேசிவிட்டு கடைசியாக உசாமாவை சொல்லலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான பிரியத்திற்குரிய தோழர், செல்ல பிள்ளை, செல்ல ரொம்ப செல்லமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பழகக்கூடியவர் உசாமா, ஜெய்துடைய மகனா. அதாவது உரிமையுடன் கேட்க முடியாது, செல்லத்துடன் கேட்டால் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையிலே உசாமாவை தயார்படுத்துகிறார்கள். உசாமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து மிக பணிவாக ஃபாத்திமாவுடைய விஷயத்தில், அல்லாவின் தூதரே, நீங்கள் ஏதாவது அவரிடம் நஷ்ட ஈடு வாங்கி கொண்டு அவருக்கு ஏதாவது அபராதம் விதித்துக் கொண்டு இந்த தண்டனையை நீங்கள் தளர்த்து கொள்ளலாமே என்பதாக பேசும் பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் சிவந்து விடுகிறார்கள். மக்களை ஒன்று சேர்க்கிறார்கள், மக்களே வாருங்கள், மக்களை அழைப்பதற்கு ஒரு அழைப்பாளரை அனுப்புகிறார்கள், தொழுகைக்கு அழைப்பது போன்று மக்களை ஒருங்கிணைக்கிறார்கள். ஒருங்கிணைந்தவுடன் மிம்பரில் ஏறுகிறார்கள், உரை நிகழ்த்துகிறார்கள். மக்களே அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு முன் உண்டான சமுதாயம் அழிந்தது எதனால் தெரியுமா? அவர்களிலே ஒரு ஏழை, ஒரு தகுதி இல்லாதவர் ஏதாவது குற்றம் செய்தால் அவருக்கு உடனடியாக தண்டனை நிறைவேற்றுவார்கள். செல்வந்தர்கள், சிறந்த வம்சத்தவர்கள் ஏதாவது குற்றம் செய்துவிட்டால் அவரை மன்னித்து விட்டு விடுவார்கள். இதனால் தான் அல்லாஹ் முன்னுண்டான சமுதாயங்களை அழித்தான். ஆனால் என்னுடைய இந்த மார்க்கத்தில் அதற்கு வாய்ப்பு கிடையாது. அத்தஷ்ஃபஉ ஃபீ ஹத்தி மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ் நிர்ணயித்த ஹத்துகளிலா நீங்கள் என்னிடம் சிபாரிசு செய்கிறீர்கள்? லவ் அன் ஃபாத்திமத் பின்த் முஹம்மத் லஸரகத் லகத்அத்து யதஹா. கைஸின் மகள் ஃபாத்திமா ஒரு புறம் இருக்கட்டும், முஹம்மதின் மகள் ஃபாத்திமா திருடியிருந்தால் அவளது கையையும் நான் வெட்டி இருப்பேன். அப்ப என்ன விளக்கு, என்ன நமக்கு தெரிகிறது என்று சொன்னால், ஒருவர் ஒரு குற்றத்திற்கு ஒருவர் ஒரு குற்றத்தை செய்து அதனுடைய தண்டனைக்கு தகுதியாகிவிட்டார் என்று சொன்னால் மார்க்கத்திலே நமக்கு அனுமதி இல்லை. நமது திறமையை பயன்படுத்தி, நம்முடைய அந்தஸ்தை பயன்படுத்தி அந்த தண்டனையிலிருந்து அவரை பாதுகாப்பதற்கு ஒரு முஸ்லிம் அதிகாரி, ஒரு முஸ்லிமான செல்வந்தர், ஒரு முஸ்லிம் பிரமுகர் அதிலே துணை போக மாட்டார். குற்றவாளிகளுக்கு அவர்களது குற்றத்திற்குரிய தண்டனை கிடைப்பதிலே இவர் தடையாக இருக்கக்கூடாது. அப்படி இருப்பது இந்த மார்க்கத்திற்கு செய்யக்கூடிய மோசடியாகும். அடுத்ததாக, தகுதியில்லாத உரிமையை வாங்குவதில், தகுதியில்லாத உரிமை ஒன்று, அதற்கு தான் தகுதி இல்லை, அது மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று, ஒரு வேலையோ ஒரு பதவியோ ஒரு பொருளோ எதுவோ ஒரு சலுகையோ எதுவாக இருக்கட்டும், அப்படி இருக்கும் பொழுது சிபாரிசை பயன்படுத்தி அந்த சலுகையை பெறுவது, அந்த பதவியை வாங்குவது, இதுவும் மார்க்கத்திலே அநியாயமாக கருதப்படுகிறது. தனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை இந்த சிபாரிசு இல்லாமல் அந்த தன்னுடைய உரிமை கிடைக்காது என்று இருந்தால் அந்த நேரத்திலே சிபாரிசு அணுகலாமே தவிர, தனக்கு தகாத ஒன்றை, தனக்கு தகுதி இல்லாத ஒன்றை வாங்குவதற்கு மார்க்கம் அனுமதி அளிக்கவில்லை. இரண்டாவது விஷயம் மறுமை சம்பந்தப்பட்டது. இதுவரை நாம் பேசியது உலக காரியங்கள் சம்பந்தப்பட்டது, இந்த மறுமை சம்பந்தப்பட்டது. அதாவது எந்த ஒரு நன்மை தீமையை அல்லாஹுவை கொண்டுதான் நாம் அடைய முடியும் அல்லது தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். நன்மையாக இருந்தால் அதை அடைவதிலே, தீமையாக இருந்தால் அதை விட்டு தன்னை பாதுகாப்பதிலே, இதற்காக வேண்டி சிபாரிசை தேடுவது. இந்த சிபாரிசு அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 39வது அத்தியாயத்தினுடைய 44வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான், குல் லில்லாஹி ஷஃபாஅத்து ஜமீஆ. நபியே சொல்லுங்கள், நபியே சொல்லுங்கள், உங்களுக்கு நன்றாக தெரியும் எந்த ஒரு விஷயத்திற்கு அழுத்தத்தை அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அந்த இடத்திலே குல் என்ற வார்த்தையும் சேர்த்து சொல்கின்றான். எதை உடனடியாக மக்களுக்கு எடுத்து செய்தியை சேர்க்க வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த இடத்திலே இந்த குல் என்ற வார்த்தையை அல்லாஹ் சேர்த்து சொல்லுவான். குல், எல்லா குர்ஆனுடைய வசனங்களும் மக்களுக்கு எடுத்து வைக்கப்பட வேண்டியதுதான். அப்படி இருக்க குல் என்ற ஒரு விஷய ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விஷயத்திற்கு முன்பு சேர்க்கிறான் என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள்? இதை உடனடியாக மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், தெளிவுபடுத்தி சொல்லுங்கள், இதை ஆழமாக மனதிலே பதிய வையுங்கள் என்று அர்த்தம். குல் லில்லாஹி ஷஃபாஅத்து ஜமீஆ. இந்த இடத்துல அஷ்ஷஃபாஅத்து லில்லாஹ் என்றுதான் அரபியினுடைய வாசக அமைப்பு. அஷ்ஷஃபாஅ முப்தா, லில்லாஹ் ஜார் மஜ்ரூர், அதனுடைய கபர். ஆனால் வாசகத்தை அல்லாஹ் எப்படி அமைக்கிறான்? அஷ்ஷஃபாஅத்து என்பதை இரண்டாவதாக ஆக்கி, லில்லாஹ் என்பதை முதலாவதாக ஆக்கி, லில்லாஹி ஷஃபாஅத்து என்று அல்லாஹ் அமைக்கின்றான். அது மட்டுமல்லாமல் அந்த வாசகம் முடியும் பொழுது ஜமீஅன் என்ற ஒரு வாசகத்தையும் அல்லாஹ் சேர்க்கிறான். அல்லாஹு அக்பர். அன்பு சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் தெளிவாக சொல்லியதற்கு பின்பும் இன்று நம்முடைய முஸ்லிம்களிலே ஒரு பெரிய கூட்டம் வழிகட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ்தான் அவர்களுக்கு நெருவழி காட்ட வேண்டும். எந்தவித சந்தேகத்திற்கும் மாற்று கருத்துக்கும் முரண்பாட்டுக்கும் வாய்ப்பில்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே தெளிவுபடுத்துகின்றான். எப்படி என்று சொன்னால், லில்லாஹ் அஷ்ஷஃபா, என்ன பொருள், அல்லாஹ்விற்கே சொந்தமானது, அல்லாஹ்விற்கு சொந்தமானது, அல்லாஹ்விற்கே சொந்தமானது. இரண்டுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. எனக்கு சொந்தமானது என்று சொல்லும் பொழுது அதை மறுப்பதற்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது. இல்லை, இது உங்களுக்கு சொந்தம் இல்லை, எனக்கு சொந்தம் இருக்கிறது என்று ஒருவர் மறுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை, இது எனக்குத்தான் சொந்தம் என்று சொல்லும் பொழுது அங்கு உறுதி செய்யப்படுகிறது மற்றவருக்கு இதிலே பங்கில்லை என்பதாக. அப்ப அந்த அடிப்படையில் தான் இங்கு அல்லாஹ் ஹபரை முதலாவதாக ஆக்கி லில்லாஹி, அல்லாஹ்விற்கு மட்டும்தான், அல்லாஹ்விற்கு மட்டும்தான், அவனுக்கே அஷ்ஷஃபா, சிபாரிசு உரித்தானது. சிபாரிசு என்று மட்டுமல்ல முடிக்கவில்லை, அதற்கு பின்பு ஜமீஅன் என்ற வாசகத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். அவனுக்கு மட்டுமே சிபாரிசு உரியது என்று சொல்லியிருந்தால் அதுவும் ஒரு நிறைவான வாசகம்தான். ஆனால் எந்த வகையிலும் ஷிர்க்குடைய சிறிய பெரிய எந்த வாசலும் திறக்கப்படக்கூடாது என்பதற்காக ஜமீஅன் என்ற ஒரு வார்த்தையும் அல்லாஹ் சேர்க்கிறான். என்னவென்று சொன்னால், எல்லா வகையான சிபாரிசும், ஜமீஅன், எல்லா வகையான சிபாரிசும் அல்லாஹ்விற்கே சொந்தமானது. இதுல யாரும் அடுத்து ஒரு கூட்டு பங்கு போட்டுக் கொள்வதற்கு இந்த விஷயங்கள்ல தான் அல்லாஹுக்கு நம்ம கேட்கணும், இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம இவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் என்று அதை கூட்டு போடுவதற்கு பங்கு போடுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கு வாய்ப்பளிக்கவில்லை. அவன் உறுதியிட்டு சொல்லிவிடுகின்றான், அனைத்து வகையான சிபாரிசும் அல்லாஹுவிற்கே சொந்தமானது, அல்லாஹுவிற்கு மட்டும்தான் சொந்தமானது என்று. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على حبيب رب العالمين محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال تعالى قل لله الشفاعة جميعا وقال يومئذ لا تنفع الشفاعة إلا من أذن له الرحمن ورضي له قولا. அன்பிற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, இதுவரை தொடர்ந்து இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற தலைப்பின் கீழ் ஈமானை பற்றியும் ஷிர்க்குடைய வகைகளை பற்றியும் நாம் பேசி வந்தோம், கேட்டு வந்தோம். அதனுடைய தொடரில் இன்று ஷிர்க்கினுடைய ஏழாவது வகையை பற்றி பேச இருக்கின்றோம். இந்த ஏழாவது வகைக்கு ஷிர்க்கு ஷஃபாஅ என்று சொல்வார்கள். அதாவது சிபாரிசில் அல்லாஹுவிற்கு இணை கற்பித்தல் என்று சொல்லப்படும். அப்ப மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது எந்த ஒரு நன்மைக்கு அல்லாஹ் ஒருவன் தான் ஆற்றல் பெற்றவன்
எந்த ஒரு தீமையிலிருந்து அல்லாஹுதான் அதை நீக்க முடியும் என்று இருக்குமோ அதிலே இன்னொருவரை துணை போவது முடியாத ஒன்று. காரணம், அது அல்லாஹுவிற்கு மட்டுமே சொந்தமான ஒன்று. இப்ப அல்லாஹுவிற்கு விருப்பமான அந்த சிபாரிசை அடைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு நிபந்தனைகளை சொல்லுகின்றான். அந்த ஷஃபாஆவை நாம் அடைவதாக இருந்தால், மறு உலகத்தினுடைய அந்த ஷஃபாஅத்தை நாம் அடைவதாக இருந்தால், அதற்கு இரண்டு நிபந்தனைகள் உண்டு. ஒன்று என்ன? முதலாவதாக, யார் சிபாரிசு செய்கிறாரோ, யாருக்காக சிபாரிசு செய்கிறாரோ, இந்த இருவரையும் அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் விருப்பம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை விரும்ப வேண்டும். அல்லாஹ்விற்கு முன்பு சிபாரிசுக்காக யார் வருகிறாரோ, அதுபோன்று யாருக்காக சிபாரிசு செய்ய வருகிறாரோ, இந்த இருவரையும் அல்லாஹ் நேசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். எனவே பாவிகளோ பாவத்தில் இருப்பவர்களோ இங்கே ஆசை கொள்ள முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான் 21வது வசனத்தினுடைய 21வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனத்திலே, வலா யஷ்ஃபஊன இல்லா லிமன் இர்தபா. மலக்குகளை பற்றி சொல்லும் பொழுது, இந்த மலக்குகள் வானவர்கள் சிபாரிசு செய்ய மாட்டார்கள், இல்லா லிமன் இர்தபா, அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டானோ, அல்லாஹ் யாரை ஏற்றுக்கொண்டானோ அவர்களுக்கே தவிர. அப்ப இந்த இடத்துல மலக்குகளை சொல்லும் பொழுது அல்லாஹ் எதை விரும்புகின்றான்? மலக்குகள் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வின் விருப்பத்திற்குரியவர்கள். இப்படி அல்லாஹுவின் விருப்பத்தை அடைந்தவர்கள் தான் சிபாரிசு செய்ய முடியும். இன்று மக்கள் என்ன நம்பி இருக்கிறார்கள்? பெரிய தொப்பி போட்டு, தாடி வைத்து, பெரிய நீளமான ஆடை அணிந்திருக்கக்கூடிய எல்லாருமே சிபாரிசு செய்யலாம் என்று எண்ணுகிறார்கள். தங்களுடைய குருமார்கள் தங்களுக்கு சிபாரிசு செய்யலாம், ஆனால் அவர்களிடத்திலே அல்லாஹுடைய கட்டளையை பார்க்கும் பொழுது தொழுகையிலே மோசடி செய்பவர்களாக இருக்கிறார்கள், அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்பவர்களாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை அவர்களிடத்திலே இல்லை. எல்லா விதமான ஷிர்கான இணை வைக்கும் அனாச்சாரங்கள் அவர்களிடத்திலே மலிந்து காணப்படுகின்றது. இப்படிப்பட்ட மக்களிலே இவர்கள் மறுமையிலே சிபாரிசு செய்வார்கள் என்று எண்ணுவது ஒரு ஏமாற்றம். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் யாரை பொருந்தி கொள்வான்? பாவத்தில் இருப்பவர்களை அல்லாஹ் பொருந்தி கொள்வானா? அல்லாஹ் கேட்கின்றான், முஸ்லிம்களை நாம் பாவிகளை போன்று ஆக்குவோமா? நல்லவர்களிடத்திலே பாவிகளை நாம் வைப்போமா, அல்லது பாவிகளிடத்திலே நல்லவர்களை நாம் வைப்போமா? நிச்சயமாக அல்லாஹ் வேறுபடுத்தி விடுவான். மறுமையிலே இந்த அந்தஸ்துகள் நல்லவர்களை அல்லாஹ் சங்கை செய்வதற்காக கொடுப்பான். இன்று மக்கள் இந்த விஷயத்தை விளங்காமல் வெளிரங்கமான அந்த தோற்றத்தை மட்டும் பார்த்துக்கொண்டு யார் யாரையெல்லாம் நம்பி வாடுகின்றார்கள். ஒரு இடத்திலே நாம் தொழுகைக்கு அழைப்பதற்காக வேண்டி செல்லும் பொழுது அவர்கள் கூறினார்கள், நாங்கள் எல்லாம் மொத்தமாக காசு கட்டிவிட்டோம் என்பதாக. ஒரு நாளைக்கு ஒரு தொழுகைக்கு ஒரு ரூபாய் கணக்குப்படி 5 ரூபாய் ஒரு மாதத்திற்கு மொத்தமாக கணக்கு பண்ணி 150 ரூபாய் மொத்தமாக எங்க ஷேக்குக்கு கொடுத்துட்டோம், இனி முடிஞ்சு போச்சு, எங்க ஷேக் சிபாரிசு செஞ்சு எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருவார். மக்கள், ஒரு கிராமத்து மக்களே சொல்லுகிறார்கள், ஒரு கிராமத்தில் உள்ள எல்லா மக்களும் இந்த சொல்லுகிறார்கள், 150 ரூபாய் ஒரு ஆளுக்கு என்பதாக கணக்கு பண்ணி எங்க ஷேக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க, இனிமே எங்களுக்கு தொழுகை தேவையில்லை என்பதா. யார் ரஹ்மர் ரஹீம். சேலத்துக்கு பக்கத்தில் நடந்த சம்பவம், எப்படிப்பட்ட வழிகேடு பாருங்கள். யார் நீங்கள் தொழ வேண்டாம் என்று சொல்கிறார்களோ அவர்களை விட மிகப்பெரும் காஃபிர் யாராக இருக்க முடியும்? நீ தொழ தேவையில்லை, உனது தொழுகைக்கு நான் பொறுப்பாளி என்று சொல்பவனை விட மிகப்பெரிய முல்ஹித் யாராக இருக்க முடியும்? அவர்கள் நாளை மறுமையிலே எங்களுக்கு சிபாரிசு செய்வார்கள் என்று நம்புவது எவ்வளவு பெரிய ஏமாற்றம் என்று யோசித்து பாருங்கள். அப்ப அதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்மை செய்பவர்களாக, அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணுபவர்களாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சுன்னாவை வழிமுறையை பேணுபவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து, யாருக்காக சிபாரிசு செய்யப்படுகிறதோ அவரையும் அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும். அவரும் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவராக இருக்க வேண்டும். ஒருவர் நல்லவர் என்பதற்காக அவர் தான் விரும்பியவருக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே சிபாரிசு செய்ய முடியாது. அப்படி முடியும் என்று சொன்னால், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனையோ இறை தூதர்களுக்கு அவர்களது உறவினர்கள் காஃபிர்களாக இருந்தார்கள், அந்த இறை தூதர்கள் அவர்களுக்காக சிபாரிசு செய்திருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், முடியாது முடியாது என்பதாக. நாளை மறுமையில் அல்லாஹ் பிரித்து விடுவான். உங்களது உறவுகள் மறுமையிலே எந்த விதமான பலனையும் அளிக்காது. ரத்த உறவுகள் உங்களுக்கு மறுமையிலே எந்த பயனும் அளிக்காது. அல்லாஹ் உங்களை பிரித்து விடுவான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் தூதர்கள் அவர்களுக்காக சிபாரிசு செய்திருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், முடியாது முடியாது என்பதாக. நாளை மறுமையில் அல்லாஹ் பிரித்து விடுவான். உங்களது உறவுகள் மறுமையிலே எந்த விதமான பலனையும் அளிக்காது. ரத்த உறவுகள் உங்களுக்கு மறுமையிலே எந்த பயனும் அளிக்காது. அல்லாஹ் உங்களை பிரித்து விடுவான். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே அமல்கள் நல்ல அமல்கள், ஈமானுடன் இறை நம்பிக்கையுடன் நல்ல அமல்கள் இருக்க வேண்டும். அப்ப உங்களுக்கு அல்லாஹுடைய தூதரின் சிபாரிசு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்கு நீங்கள் அல்லாஹுடைய நல்ல அமல்களை செய்பவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹுடைய அன்பை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், நான் யாரை பொருந்தி கொண்டேனோ, நான் யார் மீது மகிழ்ச்சி இட்டிருக்கிறேனோ அவர்களுக்குத்தான் இவர்கள் சிபாரிசு செய்ய முடியும். அப்ப சிபாரிசு யாருக்கு செய்யப்படுகின்றதோ அவர்களுக்கும் அல்லாஹுடைய தனிப்பட்ட அன்பு அங்கே வேண்டும். அல்லாஹ் அவர்களை அன்பு கொண்டிருந்தால்தான் அங்கே சிபாரிசு என்பதே முடியும். அடுத்து இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், யார் விரும்பினாலும் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப சிபாரிசு செய்ய முடியாது, அல்லாஹ் அனுமதி கொடுக்க வேண்டும். ஒன்று, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிபாரிசு செய்பவரையும் யாருக்காக சிபாரிசு செய்யப்படுகிறதோ அவர்களையும் அல்லாஹ் பொருந்தி இருக்க வேண்டும், ஏற்றிருக்க வேண்டும். இரண்டாவது, சிபாரிசு செய்பவருக்கு இவர் விஷயத்திலே நீங்கள் சிபாரிசு செய்யலாம் என்று அல்லாஹுடைய அனுமதி தேவை. இது அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய பல வசனங்களிலே உறுதி செய்கின்றான். பக்ராவுடைய 255வது வசனம் ஆயத்துல் குர்சியிலும் அல்லாஹ் இதை சொல்கின்றான். 20வது அத்தியாயத்தினுடைய 109வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கின்றான், யௌம இதின் அன்னாலில் லா தன்ஃபஉ ஷஃபாஅ, சிபாரிசு பயனளிக்காது, இல்லா மன் அதின லஹு ரஹ்மான் வரதிய லஹு கவுலா, ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுத்து அவரது பேச்சை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருந்தி கொண்டானோ அவருக்கே தவிர அவருடைய சிபாரிசு தான் பலனளிக்கும். யாருக்கு அல்லாஹ் அனுமதி அளிக்கவில்லையோ அவர்களுடைய சிபாரிசிற்கு அல்லாவிடத்திலே எந்த மதிப்பு மரியாதையும் இருக்காது. அதுபோன்று அல்லாஹ் கேட்கின்றான், கேள்வியுடைய துணியிலே கேட்கின்றான், யாரால் முடியும். அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட வாசகம் பாருங்கள். மன், யார் இருக்கிறார், மன் தல்லதி, அவர் யார், யார் அவர், மன் தல்லதி, யார் அவர், என்னிடம் சிபாரிசு செய்வதற்கு, இல்லா பிஇத்னிஹி, எனது அனுமதி இல்லாமல். எப்படிப்பட்ட இறை தூதராக இருந்தாலும் சரி, நாளை மறுமையிலே அவர் தனது விருப்பத்திற்கு ஏற்ப அல்லாவிடத்திலே முந்த முடியாது. யாரெல்லாம் நான் இவர்களுக்கு சிபாரிசு செய்கிறேன், இவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பு என்பதாக அல்லாவிடத்திலே பணிந்து விடுவார்கள். நாளை மஹ்ஷர் மைதானத்திலே மக்கள் எல்லாம் திக்குமுக்காடி பல திசைகளிலே ஓடி ஆடி ஒவ்வொரு இறை தூதராக சந்தித்ததற்கு பிறகு கடைசியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருவார்கள். முஹம்மதே, அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், அல்லாஹ் அவனது தீர்ப்பை ஆரம்பிக்கட்டும். இந்த மஹ்ஷரிலே தங்கியிருப்பது நிற்பது எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாகிவிட்டது. அந்த நேரத்திலே சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹு அக்பர், சஜிதாவிலே விழுந்து விடுவார்கள். யஹிர்ரு சாஜிதன், அல்லாஹ்விடத்திலே அவனுடைய ஹபீப் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நெருக்கமான ஒரு இறை தூதர் யார் இருக்க முடியும்? அந்த இறை தூதர் கூட அல்லாஹ்விடத்திலே பேசுவதற்கு பயந்து சுஜூதிலே விழுந்து விடுகிறார்கள். சுஜூதிலே விழுந்து, யா அல்லாஹ், உன்னை புகழ்கிறேன், உன்னை துதிக்கிறேன், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து லா உஹ்ஸி ஸனா அலைக் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். யா அல்லாஹ், உன்னை புகழ்கிறேன், உன்னை புகழ்கிறேன், உன்னை புகழ்ந்து என்னால் முடிக்க முடியாது, உன்னை புகழ்கிறேன், உன்னை புகழ்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எவ்வளவு காலம் நான் சுஜூதிலே இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. என்னென்ன வார்த்தைகளை கொண்டு எனது இறைவனை நான் புகழ்வேன் என்று எனக்கு தெரியாது. அவ்வளவு புகழ்ச்சிக்கு பின்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனது கோபத்தை தணித்துக் கொண்டு அவன் கூறுவான், யா முஹம்மத், முஹம்மதே, இர்ஃபா ரஸக், உங்களது தலையை உயர்த்துங்கள், சல் துஅத கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், இஷ்ஃபா துஷஃபா, நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், உங்களது சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட மிக தெளிவான ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னிச்சையாக இந்த சிபாரிசுடைய அனுமதி இருந்தால் அல்லாஹ்விடத்திலே நேரடியாக கேட்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஃபாஅத்துல் குப்ரா கொடுக்கப்பட்டது என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். அஸா அய்யபஸக ரப்புக மகாமன் மஹ்மூதா, உங்களது இறைவன் உங்களை மகாம மஹ்மூத் என்ற இடத்திலே எழுப்புவான். அந்த இடத்திற்கு ஒவ்வொரு நபியும் ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் அக்பர், கேளுங்கள், எனக்கு அந்த இடத்தை அல்லாஹ் கொடுப்பதற்கு. நாம் பாங்கு அதானுக்கு பிறகு துவா கேட்கிறோம் அல்லவா, اللهم رب هذه الدعوه التامه والصلاه القائمه آتي محمدا الوسيله والفضيله سبحان الله وبعثه مقاما محمودا الذي وعدته. يا الله محمد அவர்களுக்கு வசீலாவை வழங்கு. வசீலா என்பது இந்த ஷஃபாஅ குப்ரா, மிகப்பெரிய சிபாரிசுடைய அந்த தகுதி. அல்லாஹ்விடத்தில் நாம் அவர்களுக்காக கேட்கிறோம், அவர்கள் கேட்க சொல்கிறார்கள் நமக்கு. அந்த தகுதியை நாளை மறுமையிலே அவர்கள் பயன்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்ட தகுதி. அல்லாஹ் அக்பர். இதுதான் மேற்கூறப்பட்ட இந்த வசனம் நமக்கு உணர்த்துகின்றது. குல் லில்லாஹி ஷஃபாஅது ஜமீஆ, சிபாரிசுடைய அனைத்து வகையான உரிமையும் அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அதை பயன்படுத்துவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய அனுமதி தேவை. அதுவும் எப்போது கொடுக்கப்படும், அடுத்து விளக்கம் வர இருக்கிறது. இந்த உலகத்தில் அல்ல, மறுமையில் தான் கொடுக்கப்படும். எனவே இந்த உலகத்திலே ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌலாவிற்கு, கபர் ஷரீஃபிற்கு முன்பதாக நின்று கொண்டு அல்லாஹ்வின் தூதரே நாளை மறுமையில் எனக்கு சிபாரிசு செய்யுங்கள் என்று கேட்க முடியாது, ஷிர்க்காக ஆகிவிடும். யாரிடத்தில் கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு மறுமையிலே உனது நபி ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பதாக நின்று கொண்டு, அவர்களுடைய கபருக்கு முன்பதாக நின்று கொண்டு, அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு அல்லாஹ் சிபாரிசு செய்யக்கூடிய அந்த உரிமையை வழங்கி இருக்கிறான் அல்லவா, எனக்கு மறுமையிலே சிபாரிசு செய்யுங்கள் என்று இன்று நாம் உயிராக வாழும் பொழுது அந்த கபருக்கு முன்பதாக நின்று கொண்டு கேட்கக்கூடாது, கேட்டால் ஷிர்க்காக ஆகிவிடும். இன்று எத்தனையோ மக்கள் இந்த ஒரு நுட்பமான விஷயத்தை தெரியாமல், இந்த ஒரு முக்கியமான மார்க்க அடிப்படையை தெரியாமல் இந்த வகையான ஷிர்கிலே விழுந்து கிடக்கிறார்கள். சில பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு முன்பதாக நின்று கொண்டு, சில மக்கள் தங்களுடைய ஊர்களிலே அடங்கி இருக்கக்கூடிய நல்லவர்களுடைய கபருக்கு முன்பதாக நின்று கொண்டு அவர்களிடத்திலே எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக சிபாரிசு செய்யுங்கள். ஒரு கூட்டம் இருக்கிறது மறுமைக்காக வேண்டி கேட்கக்கூடிய கூட்டம், இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறது இந்த உலக காரியங்களிலே எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பிள்ளையை வாங்கி கொடுங்கள், எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே எங்களது வியாபாரத்தை செழிக்க வைப்பதற்கு நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள், எங்களுடைய நோய் நொடிகளை நீக்குவதற்கு அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யுங்கள் என்பதாக அந்த இறந்துவிட்ட நல்லவர்களுடைய அந்த கபராளிகளுக்கு முன்பதாக நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், உங்களது சப்தத்தில் அவர்கள் எதைத்தான் கேட்கிறார்கள், எதை அவர்களால் கேட்க முடியும், நாம் சொல்லக்கூடிய சலாமை தவிர வேறு எதையும் அவர்களுக்கு எடுத்து வைக்கப்படுவதில்லை. நாம் சொல்லக்கூடிய சலாம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லப்படுகிறது, அதை தவிர மற்ற எந்த சப்தமும் அவர்களால் எந்த சப்தத்தையும் அவர்களால் கேட்டுக்கொள்ள முடியாது. அப்ப அந்த சிபாரிசிற்கு அல்லாஹுடைய அனுமதி தேவை சகோதரர்களே. அல்லாஹ் அனுமதித்தால்தான் அந்த சிபாரிசை செய்ய முடியும். இந்த உலக விஷயத்தை பொறுத்தவரை, உலக விஷயத்தை பொறுத்தவரை இந்த சிபாரிசினுடைய அமைப்பு என்பதே வேறு, மறுமையை பொறுத்தவரை சிபாரிசினுடைய அமைப்பு என்பது வேறு. உதாரணத்திற்கு தனக்கு தெரிந்த ஒருவருக்காக சிபாரிசுக்கு செல்கிறார். மூன்று பேர் சிபாரிசு என்று வந்து விட்டாலே மூன்று பேர் அங்கிருப்பார்கள். ஒன்று, யாரிடம் சிபாரிசுக்காக செல்கிறோமோ அவர். இரண்டாவது, யாருக்காக சிபாரிசு செய்யப்படுகிறதோ அவர். மூன்றாவது, யார் சிபாரிசு செய்ய போகிறார். மூன்று பேர் கண்டிப்பாக அங்கே அவசியம், சரிதானே? யார் விஷயத்தில் சிபாரிசு செய்யப்படுது, யார்கிட்ட போய் சிபாரிசு செய்ய போறாங்க, சிபாரிசு செய்யறது யார், இந்த மூன்று பேர். இந்த மூன்று பேருமே மக்லூக், படைக்கப்பட்டவர்கள், படைப்பினங்கள். இந்த மூன்று பேருமே தங்களுக்குள் ஒருவர் மற்றவருக்கு வேண்டியவராக இருப்பார். வேண்டியவராக இருப்பார். இரண்டாவது, இந்த மூன்று பேர்களில் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒருவர் மற்றவருடைய தேவை உள்ளவராக இருப்பார், சரியா இல்லையா? இப்ப இந்த அடிப்படையில் தான் இந்த உலக ரீதியான சிபாரிசு அமைந்திருக்கும். அப்ப சிபாரிசு செய்யும் போது, உதாரணத்திற்கு ஒரு அதிகாரி அவரிடத்திலே சிபாரிசுக்காக வேண்டி ஒருவர் நாடுகிறார், அப்போது தனக்கு தெரிந்த அந்த அதிகாரியுடைய ஒரு உறவினரை அல்லது அந்த அதிகாரிக்கு யாருடைய தேவை இருக்கிறதோ அவரை அழைத்து செல்கிறார். இப்ப இங்க அழைத்து செல்லும் பொழுது சிபாரிசுக்காக யார் சிபாரிசு செய்ய போகிறாரோ, இப்ப அவர் அந்த அதிகாரி இடத்திலே கண்ணியம் உள்ளவராக, பேச்சு மறுக்கப்பட முடியாத அளவிற்கு தகுதி உள்ளவராக இருப்பார். இப்ப இவருடைய சிபாரிசை ஏற்கவில்லை என்றால், இவருடைய சிபாரிசை ஏற்கவில்லை என்றால் அந்த அதிகாரிக்கு ஏதாவது ஒரு வகையிலே ஒரு நஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு. சரி, சிபாரிசை ஏற்றுக்கொண்டால் ஏதாவது ஒரு வகையிலே பலன் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. சரி, இப்ப யாரிடத்தில் போய் சிபாரிசு, யார் போய் சிபாரிசு கேட்கிறாரோ அவருக்கும், யார் சிபாரிசு செய்ய போகிறாரோ அவர்களுக்கும் இடையிலும் ஒரு உறவு இருக்கும். இவருக்கு இந்த காரியத்தை இவர் சிபாரிசு செய்து கொடுக்கவில்லை என்றால் அங்கே ஏதாவது சிக்கல்கள் ஏற்படும், செய்து கொடுத்தால் ஏதாவது நன்மைகள் ஏற்படும். இப்படி மூவருக்கும் இடையிலே ஏதாவது ஒரு வகையிலே பிணைப்பு இருக்கத்தான் செய்யும். எனவே இந்த இடத்துல சிபாரிசு என்பது ஒரு நிர்பந்தமாக, சிபாரிசு செய்வதும் நிர்பந்தமாகி விடுகிறது, சிபாரிசு ஏற்றுக்கொள்வதும் நிர்பந்தமாக ஆகிவிடுகிறது. ஆனால் அல்லாஹ் அக்பர் கபீரா, அல்லாஹ்வுடைய சமூகத்திலே இதில் எதுவுமே கிடையாது சகோதரர்களே. அவனுடைய மறுமையுடைய அந்த சிபாரிசு என்பது இதற்கு அப்பாற்பட்டது. அவன் ஹாலிக், அவன் படைப்பாளன், நாம் படைக்கப்பட்டவர்கள். எந்த வகையிலும் அவனுக்கு நம்முடைய தேவை இல்லை, அவனுக்கு மலக்குடைய தேவையும் இல்லை, அவனுக்கு நபியினுடைய தேவையும் இல்லை, நல்லவர் எவருடைய தேவையும் இல்லை. நல்லவர் நல்லது செய்தால் அதனுடைய நன்மை அவருக்குத்தானே தவிர அல்லாஹ்விற்கு இல்லை. நம்முடைய நன்மையால் அவனது கண்ணியம் அதிகமாக போவதும் இல்லை, நம்முடைய பாவத்தால் அவனது கண்ணியம் குறையப் போவதும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் ஆரம்பத்தில் வந்தவரிலிருந்து இறுதியானவர் வரை மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் சேர்ந்து இறையச்சமுள்ள ஒருவரை போன்று ஆகிவிட்டாலும் எனது ஆட்சி அதிகமாக போவதில்லை. உங்களில் முன்னோர் பின்னோர் ஜின்கள் மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து பெரும் பாவிகளாக ஆகிவிட்டாலும் எனது ஆட்சி குறையப் போவதில்லை. அல்லாஹு அக்பர். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் ஜல்ல ஜலாலுஹ், அவனுக்கு யாருடைய தேவையும் இல்லை, எனவே அவன் பயப்பட வேண்டியதில்லை. இவருடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தனக்கு ஒரு தீங்கு ஏற்படுமே என்று அவன் பயப்பட தேவையில்லை. இவருடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்வதால் தனக்கு நன்மை ஏற்படும் என்று அவன் ஆதரவு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஸமத், அவன் யாருடைய தேவை மற்றவன். யா அய்யுஹன் நாஸ் அன்தும்ல் ஃபுகரா இலல்லாஹ், மக்களே நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தேவை உள்ளவர்கள். வல்லாஹுல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் யாருடைய தேவை மற்றவன், எப்போதும் புகழுக்குரியவன். அடுத்ததாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி யாருடைய தேவை மற்றவனாக இருக்கிறானோ அவனிடத்திலே யாருடைய சிபாரிசும் தேவையில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிலருக்கு அந்த சிபாரிசு செய்வதற்குண்டான தகுதியை வழங்குகிறான் என்று சொன்னால் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக, அவர்களை உயர்வுபடுத்துவதற்காக அல்லாஹ் வழங்குகிறானே தவிர அவர்களுக்கு மீது அவர்கள் மீது இருக்கக்கூடிய தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவன் அனுமதிக்கின்றானே தவிர தேவைக்காக அல்ல, அல்லது தீங்கை பயந்து அல்ல. அடுத்ததாக இந்த உலகத்திலே முந்திய கூறியது போன்று யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் அழைத்துக் கொண்டு சென்று வேண்டப்பட்டவர் சிபாரிசு செய்து விடலாம். ஆனால் அல்லாஹுடைய சமூகத்திலே அப்படி முடியாது. அல்லாஹுடைய சமூகத்திலே ஒரு நபியோ, ஒரு மலக்கோ, அல்லது ஒரு ஷஹீதோ, அல்லது ஒரு அறிஞரோ, ஒரு நல்லவரோ சிபாரிசுக்காக முந்துகிறார் என்று சொன்னால், யாருக்கு சிபாரிசு செய்ய போகிறாரோ அவர் விஷயத்திலே நீங்கள் சிபாரிசு செய்யலாம் என்று அல்லாஹும் அனுமதி அளிக்க வேண்டும். அப்படி அல்லாஹ் யாருடைய விஷயத்திலே அல்லாஹ் அனுமதி அளிக்கின்றானோ அவர்களை அழைத்துக் கொண்டுதான் அல்லாஹ்விற்கு முன்னிலையிலே முந்தி சிபாரிசு செய்ய முடியுமே தவிர அவர் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப அந்த சிபாரிசுடைய உரிமையை பயன்படுத்த முடியாது. இந்த அடிப்படையிலே சகோதரர்களே, இந்த ஷஃபாஅத் என்பதை நாம் அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்க வேண்டும். அல்லாஹுவை தவிர யாரிடத்திலும் இந்த சிபாரிசு கேட்கக்கூடாது. அப்படி யாராவது ஒருவர் அல்லாஹுவை தவிர்த்து அல்லாஹ்விடத்திலே அதை கேட்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலோ அல்லது ஒரு நல்லவரிடத்திலோ சென்று, அவர் நல்லவர் உயிராக இருந்தாலும் சரி அல்லது அவர் இறந்திருந்தாலும் சரி, அவருடைய கபருக்கு சென்று நீங்கள் எனக்கு சிபாரிசு செய்யுங்கள், உலக ரீதியான விஷயமாக இருக்கட்டும் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், அவரிடத்திலே சிபாரிசு தேடுவது இது இணை வைக்கும் காரியமாகும். ரொம்ப பேர் தர்காக்களுக்கு கபர்களுக்கு ஜியாரத்துக்காக செல்பவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதாவது அங்கு சென்று சுஜூது செய்வது ஷிர்கு, அங்கு சென்று தவாப் செய்வது ஷிர்கு, அங்கு சென்று அவர்களிடத்திலே நேரடியாக நீங்கள் எங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்வது ஷிர்க் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி விளங்கி வைத்திருப்பவர்கள் ரொம்ப அதிகமான மக்களுக்கு இதுவும் ஷிர்க் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. எது? நீங்கள் எங்களுக்கு அல்லாவிடத்திலே சிபாரிசு செய்து வாங்கி கொடுங்கள் என்று சொல்வது ஷிர்க் அல்ல என்று அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அந்த மாதிரி மக்களை சந்தித்து சொல்லும் பொழுது, நாங்கள் அவுளியாக்கிறிடத்தில் கேட்கலையே, நாங்கள் அங்கு அடங்கி இருக்கிறவரிடத்தில் கேட்கவில்லையே, அவர்கள் அல்லாவிற்கு நெருக்கமானவர்கள் என்பதற்காக அவர்களிடத்திலே சொல்லி நாங்கள் அல்லாவிடத்தில் கேட்கிறோம், அவர்களை நாங்கள் சொல்ல சொல்கிறோம் என்று கூறுகிறார்கள். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே மக்கா முஷ்ரிக்குகள், மக்காவிலே வாழ்ந்த இணை வைக்கும் அந்த முஷ்ரிக்குகள் இந்த ஷிர்க்கைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த விஷயத்தை எடுத்து சொன்ன போது அந்த முஷ்ரிக்குகள் என்ன பதில் சொன்னார்கள் தெரியுமா? சூரத்து ஸுபர் 39வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம், அவர்களிடத்திலே நீங்கள் இவர்களுக்கு இவர்களிடத்திலே சென்று ஏன் கேட்கிறீர்கள் என்று கேட்டால், இவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அந்த சிலைகளிடத்திலே கேட்கவில்லை, அந்த நல்லவர்களிடத்திலே கேட்கவில்லை, நாங்கள் இவர்களை வணங்குகிறோம் என்று சொன்னால், இந்த இடத்திலே வணங்குதல் என்ற வார்த்தையை அல்லாஹ் எதற்கு பயன்படுத்துகிறான் என்று சொன்னால், அந்த இடத்திலே சென்று கேட்பதை, அந்த துவா கேட்கிறார்கள் அல்லவா, அந்த பிரார்த்தனை, ஒரு கபரிலே சென்றோ அல்லது ஒரு சிலைக்கு முன்பு சென்றோ நீங்கள் எனக்கா எங்களுக்காக அல்லாவிடத்திலே சிபாரிசு கேளுங்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா, அந்த செயலைத்தான் இபாதத் என்று அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகிறான். சுப்ஹானல்லாஹி ரப்பில். இன்று ரொம்ப மக்களுக்கு சுஜூது செய்வதை அவர்களுக்கு சென்று சுஜூது செய்கிறார்கள். நீங்கள் சுஜூது செய்வது ஷிர்க் என்று சொன்னால், இபாதத்தான சுஜூது எப்படி எப்போது ஆகும் என்று சொன்னால், ஒழு செய்துவிட்டு தொழுகையில் கிபிலாவை முன்னோக்கி செய்வதுதான் சுஜூத். இப்ப நாங்க கபருல போய் மண்டியிட்டு நெற்றியை தலையில் வைக்கிறோம் அல்லவா, இது சுஜூத் அல்ல என்பதாக அவர்கள் குதர்க்கம் செய்கிறார்கள். அவர்களை ஏமாற்றுவதற்காக ஷைத்தான் கொடுக்கக்கூடிய வஹி என்று அல்லாஹ் சொல்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி கணவனுக்கு சஜிதா செய்வதை தடை செய்தார்களே, அங்க என்ன, மனைவி ஒழு செய்துவிட்டு கிபிலாவை முன்னோக்கி கணவனை முன்னிறுத்தி காலிலே விழுவதையா சொன்னார்கள்? யா ரப்பல் ஆலமீன், எத்தனை ஆதாரங்களை நாம் சொல்லலாம். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலை முத்தம் போடுவதற்கு அனுமதி கேட்டார்களே, அப்போது ஏன் இந்த விஷயத்தை சொன்னார்கள்? தொழுகையிலே ஒழு செய்துவிட்டு கிபிலாவை முன்னோக்கி தலையை நெற்றியை பூமியில் வைப்பது மட்டும்தான் ஷிர்க் என்றிருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி அளித்திருக்கலாம் அல்லவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்து விட்டார்கள், எனது மார்க்கத்திலே அனுமதி இல்லை என்று மறுத்து விட்டார்கள். எல்லா வகையான ஷிர்கிலிருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது சமுதாயத்தை தூய்மைப்படுத்துவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك وصلى الله وسلم على خير خلقه نبينا محمد وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.